திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரி, இதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து கண்டராதித்தர் என்பவருடைய பாடல்ல இருந்து சில கருத்துக்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவருடைய வரலாற்றினை பார்க்கணும். இவர் வந்து ஐந்தாம் அவராக, திருவிசை அருளி ஆசிரியர்கள் ஐந்தாம் அவராக இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன் வேய்ந்து புதுப்பித்த முதல் பராந்தக சோழனுடைய இரண்டாவது திருமகன் இவர். இவர் 950-957 வரைக்கும் சோழ நாட்டை திறம்பட ஆண்டவர். சிறந்த சிவபக்தர். தேவார திருமுறைகள்ல மிகுந்த பற்று உடையவர். கல்வெட்டுக்கள்ல இவரோட பேர் வந்து சிவஞான கண்டராதித்தர் அப்படின்னு தான் இருக்குது. இவர் தில்லையில எழுந்தருளிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் மேலையும், திருவாரூர்ல இருக்க தியாகராஜ பெருமான் மேலையும் பெரிதும் ஈடுபாடு உடையவர். இவருக்கு செந்தமிழ் புலமை மிக்க இருந்திருக்கு. அந்த செந்தமிழ் புலமை சார்ந்த இந்த மன்னர் பல சிவாலய திருப்பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே, கொள்ளிடத்திற்கு வடகீழ் பகுதியில, கீழ்மல நாட்டின் தலைநகரான மலபாடிக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஊர் ஒன்று கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரால வழங்கப்படுகிறது. இப்போ அது கண்டராச்சியம்னு வழங்கப்படுகிறது. இவருடைய மனைவியார் பேரு செம்பியன் மாதேவியார். இவர் உத்தம சோழன் என்பவனை மகனாக பெற்றவர். இந்த அம்மையாரும் சிறந்த சிவபக்தர். கிபி 957 தன்னோட கணவன் வந்து சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்த பின்பு இந்த அம்மையார் வந்து தன் புதல்வனை காக்கும் கடமையை மேற்கொண்டு உடன்கட்டை ஏறாமல் உயிரோடு வாழ்ந்தார். கோனேரி ராஜபுரம் திரு நல்லம்னு சொல்லப்படும். திருவக்கரை முதலிய சிவாலயங்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. சிவபக்தியிலையும் சிவ தொண்டிலையும் இந்த அம்மையார் பெரிதும் ஈடுபட்ட காரணத்தினால மாதேவடிகள் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இந்த அம்மையாருக்கு உண்டு. முதல் ராஜராஜ சோழன் தென்னாட்டை சிவனுரை திருநாடாக செய்ததற்கு செம்பியன் மாதேவியார் தூண்டுகோலாக உதவினார். ராஜராஜ சோழனின் 16ஆம் ஆட்சி ஆண்டுல கிபி 1001 இந்த அம்மையார் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார். கண்டராதித்தர் தில்லை பெருமானை பாடி திருவிசைப்பா, அதுக்கு தில்லை பெருமானுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் பாடியிருக்காரு. அதுல 8ஆம் திருப்பாடல்ல தன்னோட முன்னோர்களுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி, திருக்கடை காப்பல கோழிவேந்தன் அந்த உறையூர்ல உள்ள ஒரு வரலாறையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு என்பதை மனதிலே கொண்டு இப்போது அவர் அருளிய பதிகத்தை இப்ப நாம பார்க்கலாம். அதுல அவர் ஒவ்வொருத்தருக்கு என்னென்னவோ விருப்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இவருடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்றாரு. பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு, அதாவது தில்லை நடராஜ பெருமான எப்ப காண்போம் அப்படிங்கிற ஒரு வேட்கையை மிகுதிப்படுத்துவதாக இவருடைய பாடல் இருக்கின்றது. மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ, பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும், என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள், என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதேன்னு கேட்கிறார். வண்டுகள்லாம் தென்னா தென்னான்னு சொல்லுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம். அதுல பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய கிட்டுவதற்கு அரிய அமுதமாகிய எங்கள் தலைவன் எனக்கு என்று கிட்டுவார், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு மிக ஒரு விருப்பத்தோடு அந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறான்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஓவா முத்தி, அப்புறம் 5 வேள்வி, அடுத்து 6ங்கம் நான்மறையோர் ஆவே படுப்பர், ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் 3000வர் தங்களோடு முன் அரங்கேறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவது என்று கொலோ அப்படிங்கிறாரு. உன்னோட கூத்தை வந்து நான் என்று காண்பேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அணையாத 3 வைதீகாக்னி அதை வளர்க்கக்கூடியவர்கள் முத்தின்னு சொல்லிட்டுல அது. அப்புறம் 5 வகையான யாகங்கள். இந்த முத்தி என்னதுலான்னு பாத்தீங்கன்னா ஆகவனீயம், தட்சிணாக்கினி, காருகாபத்தியம், இந்த மூன்றும். இது அணையாம எப்போதும் அந்த வைதிக அக்னியை வளர்க்கக்கூடியவங்களும் ஐந்து வகையான யாகங்களை செய்யக்கூடியவர்கள். அது என்னன்னா பிரம்ம யாகம், தேவ யாகம், மானுட யாகம், பிதிரி யாகம், பூத யாகம்னு அஞ்சு இருக்கும். வேதம் ஓதக்கூடியது பிரம்ம யாகம், நித்யாக்கினி வளர்த்தல் வந்து தேவ யாகம், விருந்தோம்புதல் வந்து மானுட யாகம், நீர்க்கடன் ஆற்றுதல் வந்து பிதிரி யாகம், பலியிடல் வந்து பூத யாகம்னு சொல்லப்படுது. அந்த மூன்று முதல்ல முத்தி பார்த்தோமே அதுல ஆச்சாரியன் வந்து ஆகவனியமாகவும், தாய் வந்து தட்சிணாக்கினியாகவும், தந்தை வந்து காருகாபத்தியமாகவும் கருதப்படுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த முத்தியவும் அவங்க இப்படி கருதுகின்றார்கள். ஆச்சாரியனாகவும் தந்தை தாயாகவும் கருதுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆரங்கம், சிக்ஷை, வியாகரணம், சந்தசு, நிறுத்தம், ஜோதிடம், கல்பம், இந்த ஆறும் வேதத்தோட அங்கங்கள். இந்த அங்கங்கள் ஆறும் படிச்சாதான் வேதம் நன்றாக விளங்கும். அப்புறம் நான் மறைஞ்சோம்னா நமக்கு தெரியும் ரித்யஜூர் சாம ஆதரவனங்கிறது. அடுத்து ஆவே படுப்பார்னு சொல்லும் போது ஆனா பசு ஆன்மா, அந்த ஆன்மாவோட தன்மை, அதாவது மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை ஒழிப்பவர், அதனால ஆவே படுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து ஆகுதி வேட்டுயர்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவாக்னியை வளர்த்து வழிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இவ்வளவு சிறப்பா தில்லை இருக்குங்கிறத நமக்கு அழகாக அங்க நடக்கக்கூடியதெல்லாம் அழகாக படம் பிடித்து இந்த பாட்டுல காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய உன்னுடைய கூத்தை காணுவது என்று, அந்த கூத்தை காணும் வாய்ப்பை எனக்கு வாய்க்குமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து மூன்றாவது பாட்டிலையும் அப்படித்தான், முத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான்மறையை செத்தே என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதுவும் என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிந்திச்சோம் இல்லையா, அந்த தோற்றம் துடியதனில் தோன்றும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துலயே நீங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவர் வந்து அந்த ஆடல்ல ஏன் அவ்வளவு சிறப்பா அதுல சொல்றாருன்னா இதுல ஐந்தொழிலும் இருக்கின்றது என்பதால மிக சிறப்பாக இந்த பாடலையும், அதே மாதிரி அந்த அந்தணர்கள் இருக்காங்க நான்மறைகள் ஓதப்படுது அங்க முத்தி எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி அந்த விஷயங்களை பிறகு நமக்கு இந்த பாடல்ல அவர் சொல்லி, நாலாவது பாடல்ல இது போன்ற வர்ணனைகளை எல்லாம் சொல்லி ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொள்ளோ, அவரை நான் என்று அடைவேன், அவரை நான் என்று சேர்வேன் என்று மிக அழகாக கேட்கின்றார். அதுல வந்து இந்த இறைவனுக்கு பஞ்சகவியம் அதால அபிஷேகம் பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து நான்காவது பாடல் முடிந்து ஐந்தாவது பாடல், அதுல கழிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரம் கிடக்க உன் அடியார்க்கு அருளும் தெளிவார் அமுதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க அந்த தலத்தை நினைச்சோடனே நமக்கு வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்காக தான் சுவாமி அந்த தலத்துல நடன காட்சி காட்டினாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்துல ஒரு விஷயம், அந்த வியாக்கிரபாத முனிவர் அந்த புலிக்கால் முனிவர் இருக்கார்லயே அவருடைய புதல்வர் உபமணி, அன்னைக்கு நம்ம திருப்பல்லாண்டுல கூட சிந்திச்சோம், அந்த குழந்தை பால் வேண்டி அழும் பொழுது சுவாமி வந்து அந்த குழந்தைக்காக பார்க்கடலையே கொண்டாந்து கொடுத்துட்டார். அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்க திருமால் வந்து அந்த பார்க்கடலை பெறுவதற்காக தில்லையில சுவாமி முன்னால விரங்கிடக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரம் செய்யுட்கோவை என்ற நூல்ல செங்கேல் நறுநுதல் திருமகளோடும் அங்கவன் உரை தரும் ஆழி சேர்க்கையை புலிக்கால் முனிவரன் புதல்வனுக்கு நல்லத்தகு கருணையின் நயந்து அளித்தனை அவன் அதனால் பாயலும் அமளியும் இன்றி மன்ற நின் வாயிலின் நெடுநாள் வைகினன் என்று நம்முடைய குமரகுரு சுவாமிகள் அழகாக பாடியிருக்கின்றார். இப்ப நடராஜ பெருமான் தன்னோட தூக்கிய திருவடியை காட்ட திருமால் அதனை தரிசிச்சு மற்றொரு திருவடியையும் நான் தரிசிக்கணும் அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி வரம் கிடக்கின்றார் அப்படின்னு திருக்கோவையார்ல நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு. மற்றாங்கதும் காட்டிடென்று வரங்கடந்தான் தில்லை அம்பல முன்றிலம் மாயவனே என்று சொல்லியிருக்காங்க. சரி, அவன் இதுல இந்த சில கதைகளை எல்லாம் சொல்லி நமக்கு இவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் ஏன் உருவது என்னாலோ அப்படின்னு சொல்றாரு. உன்னை நான் வந்து உருவதுன்னா அடைவது, நான் என்று அடைவது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் வாரார் முலையாள் மங்கை பங்கன் அப்படின்னு சொல்லி, காரார் மிடற்றியம் கண்டனாரே காண்பது என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. அந்த நீலகண்டரை நான் தரிசிப்பது என்னாள், அவரை காண்பது என்னாள் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல பதஞ்சலி முனிவருடைய வரலாறு, வியாக்கரபாதருக்கு ஏன் புலிக்கால் வந்ததுன்னா, அந்த உண்பதன் முன் மலர் பறித்துட்டு இருந்த வண்டு தேனீக்கள்லாம் எச்சில் பண்ண முன்னால பூவை பறிக்கணும், அதுக்கு அந்த புலி பாதமும் இருக்கும், அந்த நகத்திலே கண்ணு, அந்த பாதத்துல இருக்க நகத்துல கண்ணு இருக்கும், அதை வச்சு அவர் சுவாமிக்கு பூ பறிச்சு அந்த தொண்டுகள்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்கும். அதனால அவருக்கு வியாக்கரபாதர், வியாக்கரம்னா புலி, அந்த வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர்னு பேரு. பதஞ்சலிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை பிள்ளையா பெறணும்னு சொல்லிட்டு அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசுயையும் திருமாலை நோக்கி தவம் செஞ்சாங்களாம். அவரும் அவ்வாறே கொடுத்தாராம். ஆனா ஆதிசேஷன் வந்து இந்த மாதிரி யோனிவாய்ப்பட்டு பிறப்பதற்கு விரும்பாம அஞ்சி தண்ணியில இருந்து அனுசுயை வந்து தன் கையினால தண்ணீரை முகக்கும் போது அவ கைக்கு செயல்றாரு. அப்படி அனுசுயை வந்து அன்போடையும் அச்சத்தோலையும் கையில இருந்து டக்குன்னு விட்டுட்டாங்களாம். அப்ப ஆதிசேஷன் கீழே விழுந்துட்டார். அப்ப அஞ்சலி அப்படிங்கறது கரங்கள், அதுல இருந்து விழுந்ததனால் பதஞ்சலி, பத்துனா விழுதல், அஞ்சலினா குவித்தல், அதான் பாம்பு முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதஞ்சலி முனிவர். அவருக்கு அந்த இடுப்புக்கு கீழே நாகம் மாதிரியே இருக்கும் உடல் வந்து. அவருக்கு அருள் செய்த பெருமானை நான் என்று சென்று காண்பது அப்படின்னு அழகாக அந்த பாடல, ஒவ்வொரு பாடலையும் ஒரு ஒரு வரலாறு சொல்லி இவ்வளவு சிறப்பு மிக்க அவரை நாம் என்று காண்பது அப்படின்னு சொல்றாரு. அது போல ஏழாவது பாடலையும், அவரை நான் கலையார் மறிப்பொற் கையினானை காண்பது என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. கலைமானை ஏந்திய திருக்கரத்தை உடையவரை நான் என்று தரிசிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதுல வந்து ராவணனுக்கு அருள் கொடுத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து கைலாயத்தை வந்து, அதாவது தேர் போறதுக்கு இடையூறா இருக்குன்னு, நான் கைலாயத்தை பெயர்த்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி அந்த மலையை பெயர்க்க முற்படும் பொழுது சுவாமி தன்னுடைய விரலுக்கு கீழாக அவனை பலகாலம் அழுத்தி வைத்திருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் அவன் வந்து கதறி அதன் பின்பாக சாமவேதத்தை மீட்டி தன்னோட கையவும் தன்னோட நரம்புகளையுமே வீணையாக்கி சாமகானம் மீட்டி அவற்றிருந்து ராவணன்கிற பெயர், ராவணன்னா அழுது கொண்டு இருப்பவன், கதறியவன் அப்படின்னு பொருள். அதுவும் வாழும் வாழ்நாளும் பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு சொல்லி அந்த கையில மான் வச்சிருக்க பெருமானை நான் என்று காண்பேன்னு சொல்றாரு. இந்த எட்டாவது பாடல்ல சொல்லும் போது நம்ம அப்பதே பார்த்தோம், அவங்க தன்னோட வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோ சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம்மிரையை என்று கொள் எய்துவது என்று அவரை அடைவது என்பது பாடலின் சாரம். அதுல மிக அழகாக அதாவது கொடுங்கோல் வேந்தனாகிய பாண்டியனது நாட்டையும் ஈழ நாட்டையும் வென்று தனதாக்கி திறமையுடைய செங்கோலை மேற்கொண்ட சோழன் உறையூர்க்கு அரசன், அவன் முதல் பராந்தகன் அப்படிங்கிற சோழன். அவன் பொன் வேந்ததும் மிக அழகான வளையல்களை அணிந்து அதெல்லாம் வர்ணனைகளை எல்லாம் சொல்லி முடிந்து அந்த தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமானை என்று நான் காண்பது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஈழத்தை வெற்றி கொண்ட போது ஆண்ட அரசன் வந்து நான்காம் உதயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி வேந்தனும் செங்கோ சோழனும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வந்து முதல் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோழி அப்படிங்கிறது உறையூரை குறிக்குது. ஒரு கோழி வந்து கரிகால் சோழன் ஏறி வந்த யானையை கொத்தி கீழே தள்ளுனதுனால உறையூருக்கு கோழியூர் அப்படிங்கிற பெயர் இருக்கு, அது காரண பெயர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக திரிவிக்ரம வடிவம் கொண்ட திருமாலும் நான்முகனும் நெருக்கமாக நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நெருக்கமா நின்றுட்டு இருக்கும் போது அவங்களுடைய கிரீடங்கள்லாம் தாக்கி அதுல இருந்து மணிகள்லாம், அந்த உயர்ந்த மணிகள் பூரா கீழே சிந்தி இருக்கு தில்லையில. அதான் ஆர் ஆர் வந்தார் அமரர் குளத்தில் அன்னைக்கு பார்த்தோம்ல, எல்லாருமே சுவாமியை வந்து வணங்குறாங்க. சைவத்துல தலைமை பீடமே தில்லை தானே, அப்படி அவங்க எல்லாம் வந்து தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா, அப்படி வணங்கும் போது அவங்க முடியில இருந்து சிந்தின அந்த நவமணிகள் எல்லாம் சிவ தொண்டர்கள் கையில திரு அழகை வைத்து அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க தலத்தை சென்று நான் என்று காண்பேன் என்று சொல்லி மீண்டும் அந்த கோழி வேந்தன் அந்த பத்தாவது பாட்டிலையும் சொல்றாரு. சீரான் மல்கு தில்லை செம்பன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆறா இன்சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோட பேரின்பம் எய்துவரின்னு சொல்லி வச்சு அழகாக தில்லை பகுதியில எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த தலத்துல மேகங்கள் தவழ்கின்ற உயர்ந்த சோலைகளையுடைய உறையூருக்கு அரசன், அதான் கோழிவேந்தன் சொன்னதுனால உறையூருக்கு அரசனும் தஞ்சை மாநகருக்கு தலைவனுமான கண்டராதித்தன் பாடிய, அதான் இவர் ஒரு அரசர், அதனால திருவருளோடு கலந்து பாடின இந்த இனிய சொற்களை உடைய தமிழ் மாலையை யாரெல்லாம் கற்று பாடுகின்றார்களோ திரும்பி வாராத மீண்டு வாராத அந்த முக்தி உலகத்துல பெருமையோட சுவாமி திருவடி கீழே இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் மீண்டும் நான் சொன்னேன், இவர் முதல் பராந்தக சோழனுடைய இரண்டாவது திருமகன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக முக்திக்கு ஒரு அருமையான வழியினை இவரும் காட்டியிருக்கின்றார் என்று இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக மற்ற அருளாளர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். வேதவா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூதநாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாறி பெய்து மலிவளம் சுரப்ப சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி இந்த நிகழ்வு இதுகாரம் நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சைவம் .org மிக அழகான முறையிலே மிக்க சிரத்தையோடு இதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.